கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அருமை இரட்சகர் கிறிஸ்து இயேசுவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் என்னுடைய அன்பின் வாழ்த்தலை கூட உங்கள் மக்களால் தெரிவித்துக் கொள்கிறோம். சோ மீண்டுமாக நாம் அனைவரையும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கிருபைக்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகர் மூலமாக நாம் ஈரெடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் நாம் அனைவரும் நேரத்தில் ஒன்று சேர்த்து நமக்கு ஜீவன் கொடுத்து கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து, கடந்த நேரம் வரைக்கும் கண்மணி போல நம்மை காத்து இந்த நேரத்தில் தேவன் நம்ம எங்க கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். சோ இந்த நேரத்தில் நாம தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கடந்த செகண்ட் வரைக்கும் தேவன் நமக்கு பாத்தீங்கன்னா போக்கில மரத்திலும் சரி எல்லா இடங்களிலும் சரி நம்ம எப்படி காக்கிறாருன்னா கண்மணி போல என்ன பண்றாரு, என்ன பண்றாரு, காக்கிறார். சோ அதனால கண்மணி இல்லைங்களா, அதனால கண்மணி போல காக்கிறார் தேவன். தாவீது கூட பாட்டு பாடும் போது கண்மணி போல என்னை காத்தவர்கள் சொல்லி பாட்டு பாடியிருந்தார். என்ன விஷயம் கண்மணி? கண்மணி என்ன தெரியுமா, கண்ல பாத்தீங்கன்னா பிளாக் இல்லைங்களா, அதான் கண்மணி. சரி கண்மணி போல காத்தல் என்ன அர்த்தம்னா நீங்க ட்ரை பண்ணி பாரு, இப்பவும் ட்ரை பண்ண தப்பு, உங்க கையால உங்க விரலால உங்க கண்ணை குத்தி பாருங்க, குத்தி பாருங்க, முடிதான் முடிதான் மாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா உங்க விரலால உங்க கண்ணை குத்தி பாருங்க, குத்திட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஆனா முடியுமா, அப்படி முடியுமா, என்ன செய்யலாம், ரெண்டு வெளியே பிடிச்சு வச்சு செய்யலாம், ஆனா அப்படி இல்லை, சும்மா குத்தணும் லைட்டா, கண்ணை ஓபன் பண்ணிக்கணும், குத்தணும். ஆனா முடியுமா, முடியாது. பாருங்க விருது போன மனுஷன் நம்மனாலே நம்முடைய கண்மணி என்ன பண்ண முடியல, தொட முடியல. பிதாவாகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணியிருக்கார், என்ன தெரியுமா, உன்னை தொடுகிறவன் பாருங்க. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல எதிர்ப்புகள் நிறைய வரும், உலகத்துல இருந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், சத்துருடைய விஷயம் உலகம் பிசாசு அப்புறம் யாரு மாம்சம், எதிர்ப்புகள் நிறைய வரும். ஆனா என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாத விஷயம். ஏன்னா நம்முடைய கண்ணு நம்முடைய கண்மணி நம்ம தொட முடியலனா பிதாவாய தேவனுடைய கண்ணை ஒருத்த தொட முடியுமா, போய் தொடர முடியுமா, சதா விஷயம். அப்ப கண்மணி போல என்னை காத்திருந்தோம்னா தேவன் நம்ம கடந்த நாள் வரைக்கும் கண்மணி போல காத்து வழிநடத்தோம். அதான் பாத்தீங்கன்னா நம்ம தேவனுக்கு நம்ம இந்த நேரத்துல நன்றி செலுத்துவதற்கு நம்ம அங்க கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோம். சன்மான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால மீண்டும் ஆக நேரத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு பாடத்தை நாம இன்றைய நாளை தியானிக்க போகிறோம். சோ நம்ம கடந்த வாரத்துல இருந்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக நம்ம ஆரம்பித்தாச்சு ஏசியா பற்றியதான 53 அதிகாரம் பற்றியதான ஒரு பாடம். இது கொண்டது 5 பாடங்கள் கொண்டது. இந்த 5 பாடங்களை 2 பாடங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தாச்சு. அது மாத்திரமல்ல அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 5 பாடங்களுமே எதை பற்றியா இருக்குது என்று பார்க்கும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூறுதல் பற்றியதாகவே அங்க இருக்கு. சோ இது ஆங்கிலத்தில் சொல்லும் போது மெமோரியல் மெடிடேஷன் சொல்லலாம், மெமோரியல் மெடிடேஷன். அப்ப 5 சப்ஜெக்ட்மே பாத்தீங்கன்னா அது நினைவு கூறுதல் பற்றிய, கர்த்தருடைய மரணத்தை பற்றியதான நினைவு கூறுதலை பற்றியதாக அங்கு. அப்படி சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா இது மெமோரியல் மெடிடேஷன், அதாவது நினைவு கூறுதல், கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுதல், அது சம்பந்தமான விஷயங்கள் பாக்குறோம். ஆனா இது என்ன கிடையாதுன்னா மெமோரியல் சப்ஜெக்ட் கிடையாது, இது மெமோரியல் சப்ஜெக்ட் கிடையாது, நினைவு கூறுதல் பற்றியான பாடம் கிடையாது. கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம், தியானிக்கிறோம், நினைவு கூறுவது பற்றியதான தியானம். சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா 5 சத்திய நம்ம கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பஸ்கா வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயங்களுமே கேட்டுக்கொண்ட கற்றுக்கொண்ட விஷயங்கள் கேட்ட விஷயங்களை நாம் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளிலும் அதை நாம தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் போதுதான் அதுக்கு பேர் தான் மெமோரியல் மெடிடேஷன், நினைவு கூறுதல் பற்றியதான தியானம். இல்ல வெறும் சப்ஜெக்ட் மாத்திரம் கேட்டு போனோம்னா அது பேர் மெமோரியல் சப்ஜெக்ட், நினைவு கூறுதல் பாடம், அவ்வளவுதான். இது தியானமா இருக்கிறதுனால இது நம்ம தியானம் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு அருமையான விஷயம் நமக்கு வெளிப்படும், நம்ம எப்ப தியானம் பண்றோமோ அப்பதான் நமக்கு கர்த்தருடைய வாக்கு வாக்குப்படி ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், 3 Corinthians 11 1 Corinthians 11:26 என்ன விஷயம் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய மரணத்தை பற்றி புது புது அர்த்தங்கள் நமக்கு வெளிப்படுமா. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பஸ்க அனுசரிக்கும் போது அப்ப இருந்த அறிவுக்கும் ரெண்டாம் டைம் பஸ்க அனுசரிக்கும் போது அப்ப பெறுகிற அறிவுக்கு வித்தியாசம் இருக்கும். சோ ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசான அர்த்தங்கள் ஆழமான விஷயங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஆனா எப்ப நம்ம தியானிக்கிறோமோ, சோ நம்ம தியானிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் வெளிப்படும். சோ கர்த்தருடைய மரணம்னா என்ன, எப்படிப்பட்ட மரணம், என்ன மாதிரியான மரணம் இல்லைங்க, அப்பம் எதை குறிக்குது, திராட்சை ரசம் எதை குறிக்குது, அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்றாருன்னா தன் கைகள் எடுத்து கொடுக்கறா இல்லைங்களா, அந்த கைகள் எடுத்து கொடுக்கற விஷயம் கூட அர்த்தம் இருக்கு, அதுவும் கூட மிக முக்கியமான அர்த்தம் இருக்கு. அப்பத்தை பிட்டு கொடுக்க அந்த கொடுக்கற விஷயம் கூட பாத்தீங்கன்னா ஆழமான அர்த்தங்கள். சோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே அர்த்தங்கள் இருக்கு. அதனால நம்ம கேட்கிற சப்ஜெக்ட் நம்ம தியானிக்கும் போதான் நமக்கு கூட அது பிரயோஜனமாக அவங்க இருக்கும். அன்பான சகோதர சகோதரர், கற்றுக்கொண்ட விஷயங்கள தியானித்த விஷயங்கள சகோதரர் கூட நம்ம சகோதர மத்தியில கூட பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கு கூட அது பிரயோஜனமாக இருக்கும். சன்மான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு போர்டில் அங்க எழுதியிருக்கு இல்லைங்களா, சோ த பியரர் ஆஃப் கிரீஃப். தமிழ்ல சொல்லும் போது பாடுகளை சுமந்தவர், அல்லது வேற வார்த்தை என்ன சொல்லலாம்னா துக்கங்களை சுமந்தவர் என்று சொல்லலாம். சோ இந்த தலைப்பு நாம ஏன் இந்த பாடத்துக்கு வச்சாச்சு, என்ன காரணம் நமக்கு தெரியும். யார் பாடுகளை சுமந்தார், யார் துக்கங்களை சுமந்தார், நமக்கு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து. இது நாம் மாத்திரம் சொல்ல மாட்டோம், பக்கத்தில் இருக்க ஒரு சிஎஸ்சி சர்ச்சிட்ட போய் யாரு நமக்காக பாடுகளை சுமந்தார் அப்படின்னு கேட்டா அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, இயேசுன்னு சொல்லுவாங்க. நாம கூட சொல்லுவோம் இயேசு தான். ஆனா அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, எப்படி பாடுகளை சுமந்தார் இயேசு கிறிஸ்து, என்ன மாதிரி பாடுகளை சுமந்தார், என்ன மாதிரி துக்கத்தை சுமந்தார், ஏன் சுமக்கணும், இதற்கான கருத்துக்கள், இதற்கான விளக்கங்களை நிச்சயமாக நாம் தெரிந்திருப்பது அவசியமா இருக்கு. ஆனா கண்டிப்பா அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லைங்களா. ஆனா நாம் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரே, இன்று என்னால பார்க்க போகிற பாடம் எது சம்பந்தமா இருக்கணும் என்று பார்க்கும் போது, கர்த்தர் இயேசு துக்கங்களை சுமந்தார், என்ன துக்கம் சுமந்தார், என்ன பாடு சுமந்தார், ஏன் சுமக்கணும், அதிலிருந்து நமக்கு என்ன பாடம், சிதை நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். இதற்காக நம்ம ஆதார வசனமாக வாசிக்கலாம் ஏசியா 53 நீங்க 4-6 வாசிங்க. அதற்கு பிற்பாடு நாங்க ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கிறோம். இந்த வசனங்கள் நாம் அடிப்படையாக கொண்டு இந்த தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளுக்குரிய நினைவு குரல் தியானத்தை நாம் தியானிக்கலாம். நம்ம சகோதர சகோதரிகளே, சோ ஆரம்பிக்கலாம். 4 வசனம் வாசிங்க சிஸ்டர்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு
வாசிங்க சிஸ்டர், வாசிங்க.
நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
ஓகே.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
சோ இந்த வசனம் பார்க்கும் போது மிக முக்கியமான வசனம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பாடுகளை பத்தியான வசனம். சோ வாசிக்கும் போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உண்மையில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகள் தான் ஏற்றுட்டார். அது மாத்திரம் 2 வார்த்தை பாத்தீங்கன்னா, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் துக்கம் எல்லாமே அவருடைய கிடையாது, யாரோடது? ஆமா, நம்மோட. சோ நம்மோட சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களை கூட குறைக்கும், விசேஷமா நாம. சோ நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நாம சுமக்கணும். ஆனா யார் சுமந்துட்டார்னா, இயேசு கிறிஸ்து சுமந்துட்டார். சோ இப்ப இயேசு கிறிஸ்துடைய மூன்று வருஷத்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் எங்க பாடு சுமந்தா, துக்கம் சுமந்தா, எங்க பாத்துருக்கீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, வசந்தின் படி இயேசு கிறிஸ்து மூன்றரை வருஷத்துல துக்கம் சுமந்தாராம். இயேசு கிறிஸ்து எங்க துக்கம் சுமந்தா, எங்க பாடு சுமந்தா, இங்க சொல்ல முடியுமா? இந்த பாயிண்ட் எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து துக்கம் சுமந்தா, பாடு சுமந்தா? இந்த சுமக்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனுபவிக்கிறதாம். துக்கத்தை அனுபவிக்கிறது, பாடுகளை அனுபவிக்க அனுபவிக்கிறது என்ன தெரியுமாங்க, பார்க்கறது இல்ல, மாறாக உணர்றது. அப்படியே தன் வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணி அப்படியே உணர்ற விஷயம் துக்கம்னா, இதுதான் துக்கமா அப்படி சொல்லிட்டு துக்கத்தை பெற்றுக்கொண்டு துக்கத்தை இயேசு கிறிஸ்து அனுபவித்தார், பாடுகளை அனுபவித்தார். ஆனா இன்னொரு மொழிபெயர் பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையா அங்க கொடுக்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்புல அங்க என்ன வார்த்தை வருதுன்னா, பாடுகள் வரதுக்குறதுல மாறாக சிக்னஸ் வருது. சிக்னஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, நோய்கள். அப்ப இயேசு கிறிஸ்து நோய்களை சுமந்தார் இல்ல, நோய்களை அனுபவிச்சார். அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா, இங்க துக்கம் வருது, ஆனா அங்க இன்னொரு மொழிபெயர்ப்பை பார்க்கும் போது அது குறிக்குது பெயின், பெயின் வலி. அப்ப இயேசு கிறிஸ்து வலிகளை சுமக்கல, என்ன பண்ணாருங்க, வலிகளை அனுபவிச்சார், அனுபவிச்சார். ஆனா யாருடைய வலி, யாருடைய நோய் பாத்தீங்கன்னா, அவருடையதே கிடையாது. ஏன்னா நோய் வலி இதெல்லாமே எப்படி வந்துச்சுன்னா, ஒரே காரணம் பாவம். சோ பாவத்தினாலதான் நோய் வந்துச்சு, வலி வந்துச்சு. இயேசு கிறிஸ்துட பாவம் கிடையாது, ஆகையினால நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, பாவிகளுடைய நோய்களையும் பாவிகளுடைய துக்கங்களையும் என்ன பண்றாருன்னா, இவரு அங்க வாங்கிட்டார். ஆனா பாத்தீங்கன்னா, மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி வாழ்க்கை வாழும் போது, இதை பார்த்த ஜனங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. டவுட் ஆயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவர் நிச்சயமா மெசியாவா இருக்க முடியாது சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனாலதான் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது அப்ப இவங்க தீர்மானம் பண்ணாங்க, இவர் நிச்சயமா தேவனுடைய மனுஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா, நேரமாத்திர எழுதிருக்கு எங்க, உபாகமத்துல சரிங்களா, வசனவாசிங்க, உபாகமம் புஸ்தகம் என்ன எழுதிருக்கு பார்க்கலாம், 21
அதிகாரம் 21-23.
மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் வார்த்தை பாத்தீங்களா. அப்போ இதான் தேவனுடைய வார்த்தை நேபரம் என்ன சொல்லுதுன்னா, மரத்துல தூக்கப்பட்டவன் எவனோ அவன் யாருங்க, சபிக்கப்பட்டவன் சரிங்களா. அந்த ஜனங்கள் பார்த்தாங்கன்னா, அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டாங்க, ஏன்னா சபிக்கப்பட்ட மனுஷன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு போறாரு, அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க பாக்குறாங்க, பரிசேயர் சோசியர் பாக்குறாங்க, டவுட்டாவே இருந்திருக்கு கண்டிப்பா, இவர் தேவனுடைய மனுஷன் தான் இல்லையா. ஆனா எப்ப சிலுவையை தொட்டாரோ அப்பே புரிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் நிச்சயமா தேவனுடைய மனுஷன் கிடையாது. மூன்றரை வருஷம் ஜனங்களை ஏமாத்திட்டு இருந்தாரு, தான் தேவனுடைய மகன் சொல்லிட்டு, அதற்கான தண்டனையை தேவன் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இப்போ அவருக்கு கொடுத்துட்டார். இப்படின்னு யார் நினைச்சாங்கன்னா, இந்த பரிசேயர் சோசியர் மட்டும் ஜனங்கள் நினைச்சாங்க.
நினைச்சாங்க.
உண்மை என்னன்னா, அவர் இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகள் எல்லாமே யாருடையதுன்னா, ஜனங்களுடைய. இவங்க நினைச்சிட்டாங்க, இல்ல இவரோட தான், இவர் பண்ண தப்புனாலதான் இந்த மாதிரி சிலுவை தண்டனை கிடைச்சிருக்கு, இவர் பண்ண துன்மார்க்கத்தினாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லி இவங்க நினைச்சாங்க. ஆனா மெய்யாகவே பார்க்கும் போது, இது அவருடைய பாடு கிடையாது, அவருடைய துக்கம் கிடையாது, அவருடைய நோய் கிடையாது, அவருடைய வலி கிடையாது, மாறாக முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, அது நம்முடைய சொல்லி அந்த சடங்கு சொன்னாங்க. இதை அந்த வசனுடைய அங்க அர்த்தமாக இருக்கு. இப்போ நீங்க 5 வசனத்துக்கு போயிடலாம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்பர் ஒன் வந்து மீறுதல்கள் நிமித்தமா இயேசு காயப்பட்டார். அப்ப ரெண்டாவது வார்த்தை, வார்த்தை பாத்தீங்கன்னா அக்கிரமங்கள் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார். இது நீங்க வார்த்தை மனசுல வச்சுக்கோங்க. மூன்றாவது வார்த்தை, நமக்கு சமாதானம் ஏற்படுமாமா, அதுக்காக ஆக்கினை, நம்ம மேல நம்ம மேல விழக்கூடிய ஆக்கினை யாரு மேல விழுந்துருச்சாமா, இயேசு மேல விழுந்துருச்சு. சோ சமாதானத்தின் நிமித்தமாக வந்த ஆக்கினை, இது மூன்றாவது வார்த்தை. நான்காவது வார்த்தையை வாசிக்கலாம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சோ நம்ம குணமாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துக்கு என்ன தேவை, என்ன வேணும், தழும்பு தேவை. தழும்பு எப்படி வரும், நீங்க ஸ்டிக்கர் மூலம் ஸ்டிக்கர் சொன்னாரே இயேசு கிறிஸ்து தழும்பு, காயம் எப்படி வந்துருக்கும், காயம் சும்மா வந்துருமா, என்ன பண்ணணும், அவங்கள இயேசுவை அடிக்கணும் இல்லைங்க, அடிச்சதா என்ன வருங்க, காயம் வந்து தழும்பு. அப்ப இயேசு கிறிஸ்துவப்பட்ட அடிவா நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா, சிதாங்க விஷயமாக அங்க. அப்ப இயேசு கிறிஸ்துப்பட்ட பாடுகளால் நமக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மொத்தம் நான்கு காரியங்கள் இங்க சொல்றார். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, மீண்டும் வாசிங்க தமிழ்ல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டார். சோ நம்முடைய மீறுதல் சொல்லும் போது நமக்கு தெரியும், ஒட்டுமொத்த எல்லா உலகத்தின் ஜனங்களுமே மிக முக்கியமா யாருங்க, மீறுதல் நாம். ஏன்னா மீறுதல் என்ன தெரியுமா, மீறுதல் என்ன சொல்லலாம், அதற்கான விளக்கம் என்ன சொல்லலாம், மீறுதல்கள் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அது குறிக்குது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சு பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு போய் தானே சரியான வார்த்தை துணிகரம் இல்ல, துணிகரமா செய்யற விஷயம். இதுல யாரு பண்றாங்கன்னா நாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாம பண்ணதுக்காக இப்ப யார் காயப்பட்டிருக்காருங்க, அங்க வார்த்தை என்ன வருது, காயப்பட்டார் பாத்தியா, எஸ் காயப்பட்டார். சோ காயப்பட்டார் அந்த வார்த்தையுடைய இன்னொரு மொழி பேரு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, மாசுபடுத்தப்பட்டார். சோ மாசுபடுத்தப்பட்டார், நாம மாசுபடுத்தப்பட்டவங்க, நமது நிமித்தமாக யார் மாசுபடுத்தப்பட்டார்னா இயேசு கிறிஸ்து. எப்படி மாசுபடுத்தப்பட்டார், இத குறிச்சு அங்க அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கூறுகிறார். வசனம் மாசிக்கலாம் எங்கனா, ரோமர் 8:3. ரோமர் 8:3 வாசிங் ஃபுல்லா வாசிங். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஆயிட்டார்னா, பாவ மாம்சத்தின் சாயல் ஆயிட்டார். சிதான் குறித்து மாசுபடுத்தப்பட்டார்னா, நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்ம மேல இருக்கு, ஆனா இப்ப என்ன இயேசு என்ன ஆயிட்டார்னா, அவர் மேல அந்த மாசு படிஞ்சிருச்சு. சிதாங்க விஷயமாக அங்க இருக்கு. அடுத்த வார்த்தை நீங்க கவனிச்சிங்கன்னா, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக என்ன பண்ணப்பட்டார், ஆமா நொறுக்கப்பட்டார். சோ என்ன அக்கிரமம், இன்னைக்கு நம்முடைய நாம அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கோமா. சோ பாருங்க, ரெண்டு வார்த்தை, ரெண்டு பாவம், ஒண்ணு மீறுதல், இன்னொரு வார்த்தை என்னங்க, அக்கிரமம். சோ நீங்க ஒரு சத்தியம் கேட்டிருக்கீங்களா, அதாவது தாவீது சங்கீதம் 51 சங்கீதம் இல்லைங்களா. சோ பாத்தீங்கன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்துல மூணு வகை இருக்கு. பாவத்துல எத்தனை வகை இருக்குங்க, மூணு வகை இருக்கு. ஒரு தேவன் சுத்தமா வரி நாட்கள நாங்க பாக்கலாம். பாவத்தை நம்ம மூணு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரியும் பாத்தீங்கன்னா லெவல் இருக்கு, ஒவ்வொரு விஷயமே லெவல் லெவலோட இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம். சோ பாவம் பாத்தீங்கன்னா அது லோ லெவல். பாவத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு, அது பேர் பாத்தீங்கன்னா அக்கிரமம். ஆனா இன்னொரு லெவல் இருக்கு, அதுக்கு பாத்தீங்கன்னா மீறுதல். சோ மூணுமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு லெவல். அதே சமயத்துல ஒவ்வொன்றுக்கு தரக்கூடிய தண்டனை கூட எப்படிப்பட்டதுன்னா லெவல் டிஃபரெண்டா இருக்கு. சோ பாவம் என்ன சொன்னா, ஆதாமுடைய கீழ்ப்படிதினால வந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களுக்கு மேல வந்த பாவம், அது எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. ஆனா அக்கிரமம் சொல்லும்போது எதை குறிக்குதுன்னா, பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தினால குணமாக்கப்பட்ட பின்பாக மீண்டும் தப்புன்றோம் பாத்தீங்களா, பலவீனத்தினால் தப்பு, துணிஞ்சு பண்றது இல்ல, பலவீனத்தினால் பண்றோம் பாத்தீங்களா, சில தவறுகள், அது குறிக்குது அக்கிரமம். ஆனா பாவம் இயேசுடைய ரத்தினால சுத்திகரிக்கப்பட்டாச்சு. உடன்படிக்கைக்கு அப்புறம் தவறுகள் பண்றோம், ஆனா பலவீனத்தின் நிமித்தமாக நம்மி அறியாமையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சில நேரங்களை பாத்தீங்கன்னா தெரியுது, தப்புன்னு தெரியுது, பட் இருந்தாலும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா மனசு வருந்து பேரு அக்கறம். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதான் மீறுதல். அது பாத்தீங்கன்னா தப்புன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், தைரியமா என்ன செய்வோம்னா மனப்பூர்வமா செய்வோம். அதுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா மீறுதல். சோ மூணுக்கு வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மூணு மூணுல எது ரெண்டாம் மனத்துக்கு கொண்டு கொண்டு போகக்கூடிய பாவம் பாத்தீங்கன்னா மூணா தான் மீறுதல். ஆனா அந்த மீறுதலுக்கு கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் பாவம் நமக்குள்ள வரும், அதுக்கப்புறம் அக்கிரமம் வரும், அப்படியே கடைசி வரைக்கும் அதை சரி செய்யாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க கொண்டு போய் விட்டோம்னா மீறுதல். அந்த மீறுதல் தான் யோவான் சொல்லும் போது ரெண்டாம் மரணத்துக்கு எதுவான பாவம். சோ மரணத்துக்கு எதுவான பாவம். சோ இப்ப பாருங்க, நம்ம உடன்படிக்கை பண்றதுக்கு அப்புறம் அப்படி பாவம் சுத்தமா கழுவியாச்சு, கிறிஸ்துவோடைய ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டாச்சு. ஆனா உடன்படிக்கைக்கு அப்புறம் நாம் பண்ணக்கூடிய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் யார் சுமத்தாருனா கத்தராகிய இயேசு. அதான் பாத்தீங்கன்னா மீடியமான வாசிங் தமிழ்ல ரெண்டாவது வார்த்தை அக்கிரமங்களுக்காக. சோ அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் சொல்லும் போது எதை குறிக்குதுன்னா பிசையப்பட்டார் அல்லது பிக்கப்பட்டார் அல்லது உடைக்கப்பட்டார். இப்படி கூட மற்றொரு மொழிபெயர்ப்புல குறிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தன் மூன்றாவது வருஷத்துல தன்னுடைய ஜீவனை எதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார்னா உடைக்கிறதுக்கு அங்க ஒப்பு கொடுத்துட்டார். தான் பாத்தீங்கன்னா மூன்றாவது வருஷம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை உடைச்சார். யாருனால யார் நிமித்தமானா நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமா. அதான் இயேசு கிறிஸ்து அந்த மேல் வீட்டு அறையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்ப அப்பத்தை எடுத்து என்ன சோத்திரம் பண்ணி என்ன பண்ணுவார், அப்பத்தங்க பிப்ப இல்லைங்களா. அப்பத்தை எடுத்து பிக்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னா அந்த அப்பம் குறிக்குது இயேசுடைய சரீரம், இயேசுடைய ஜீவன், இயேசுடைய வாழ்க்கை. அப்ப இயேசுடைய வாழ்க்கை மூன்று வருஷம் பிக்கப்பட்டது உடைக்கப்பட்டதை குறிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா அந்த அப்பத்தை எடுத்து அதை பிச்சு பிட்டு பங்கிட்டு கொடுத்தார். மிக முக்கியமான விஷயம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் என்ன ஆகப்பட்டார்னா உடைக்கப்பட்டார். அடுத்த வார்த்தை வாசிங்க மூன்றாவது விஷயம். என்ன விஷயம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை நமக்கு அவர் மேல விழுந்துச்சு. சோ நாம் சமாதானமாக வேண்டும் தேவன் கிட்ட. சோ நாம் தேவன் சமாதானமாக வேண்டும் என்றால் அதுக்கு சரியான சிச்சை அல்லது சரியான ஒரு அறிவு யாருக்கு வேணும் நமக்கு கொடுக்கப்படும். சில சிச்சைகள் சில அடிகள் யாருதான் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். சில பாடங்கள் யாரு கொடுக்கப்பட வேண்டும் என நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பாடங்களை கேட்டு அதுக்கப்புறம் தேவன்கிட்ட போய் நம்ம ஒப்புரவாக முடியும். ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய பாடங்களை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன் சொல்லி அவர் வாங்கிட்டார். சோ மூன்றாம் வருஷம் இயேசு கிறிஸ்துக்கு அங்க பாடங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இவருடைய ஆங்கில வார்த்தை பாத்தீங்கன்னா ஆக்கினியம் என்ற வார்த்தையுடைய ஆங்கில வார்த்தை சாஸ்டிஸ்மெண்ட். அப்படின்னா இந்த வார்த்தைங்க கேட்டிருக்கீங்களா, சாஸ்டிஸ்மெண்ட் எப்ரேல ஒரு வார்த்தை சிச்சை இல்லைங்களா, சிச்சை. சோ சிச்சைன்னா என்ன சொல்லுவோம், அப்போ பிதா அப்பா வந்து குமார் என்ன பண்றாருங்க சிச்சிக்கிறார் இல்லைங்களா. ஏன் சிச்சிக்கிறாரு, சில பாடங்கள் கத்தல். இந்த அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்கினி என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை அந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து நாம சிச்சை பெற வேண்டும், நாம சில பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அவர் பெற்றுக்கொண்டார். அப்ப இயேசு கிறிஸ்து மூன்று வருஷ வாழ்க்கையில எப்படி பாடத்தை கற்றுக்கொண்டார்னா விழுந்து போன மனுஷன் மத்தியில வாழும் போது நிறைய விஷயம் கற்றுக்கொண்டார். சோ விழுந்து போன மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது இல்லைங்களா, அவன் என்ன மாதிரியான நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நிறைய பாடங்களை அவர் கற்றுக்கொண்டார். என்ன காரணம்னா சமாதானம் அங்க உண்டு பண்ணும். மிக முக்கியமான விஷயம். அடுத்து நான்காவது வார்த்தையாக நம்ம என்ன வாசிக்கிறோம்னா நாம் நமது நிமித்தமாக அவருக்கு என்ன நம்ம குணமாக்கும்படியாக அவருக்கு தழும்புகள் அங்க விழுந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எப்ப தழும்பு இருந்துச்சு ஞாபகம் இருக்கா, எந்த டைம்ல இயேசு கிறிஸ்துக்கு தழும்பு வந்துச்சு, அடி வாங்கினார். தழும்பு வரணும்னு அடி வாங்கும், இயேசு கிறிஸ்து எங்க வாங்கினார், அடி சாட்டை அடி இல்லைங்களா, அந்த மில்லாறு இல்லைங்களா அது சடிச்சார். எப்ப வாங்கினார் இயேசு கிறிஸ்துனா மூன்றரை வருஷம் முடிவில். அப்ப இயேசு கிறிஸ்து பட்ட ஒவ்வொரு அடியுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், வாங்க ஒவ்வொரு அடியுமே யாருக்காகனா நம்முடைய குணமாகுதல். என்ன குணமாகுதல்னா பாவத்திலிருந்து இல்லைங்களா, பழைய துர்க்குணத்திலிருந்து பழைய மனுஷனிலிருந்து குணமாகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் யார் தழும்பு வாங்கணும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் அங்க அடி வாங்கினாத்தான் நமக்கு இங்க குணமாகுதல் நமக்கு கிடைக்கும். பாருங்க இவ்வளவு விஷயத்துக்காக முழுக்க முழுக்க நமது நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டார்னா அவ்வளவு பாடம் அனுபவிச்சார், அவ்வளவு துக்கம்
அனுபவிச்சார். அதுக்கப்புறம் நம்ம கடைசி வசனம் வாசிக்கிறோம், அந்த வசனம் வாசிச்சு ஆறாவது வசனம், ஆடுகளை போல என்ன பண்றோம், பன்னெண்டு சீசர்களை குறிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் மரிச்சதுக்கு அப்புறம் சீசர் என்ன ஆயிட்டாங்கன்னா வழி தப்பி என்ன பண்றாங்க போயிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, எப்ப எப்ப எந்த டைம்ல இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் வழி தப்பி போனாங்க, எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல சீசர்கள் வழி தப்பி போயிட்டாங்க? கர்த்தருடைய கர்த்தர் கொடுத்த வேலையை மறந்துட்டு, கர்த்தருடைய சித்தத்தை மறந்துட்டு, கர்த்தர் எதுக்காக கூப்பிட்டாரோ அந்த வேலையை விட்டுட்டு வழி தப்பி போயிட்டாங்க. எந்த பாயிண்ட்ல எந்த இடத்துல அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா யோவான் 21 ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து அவர் சில நாலு விதமான தரிசனம் காமிச்சார். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா தரிசனமே காமிக்கல. உடனே பேர் முடிவெடுத்தாரு, இனி கர்த்தர் வந்த மாதிரி தெரியாது, இனி அவர் இனி எப்ப வருவா நமக்கு தெரியாது, ஒருவேளை வராம கூட போயிடலாம், இனி நம்முடைய பொழப்பு பார்க்கணும், சாப்பாடுக்கு வழி பார்க்கணும், ஆகையினால என்ன பண்றேன், நான் என்ன பண்ண மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி போனேன். உடனே மிச்சம் இருந்த ஏழு பேர் சொன்னாங்கன்னா, சரி நாங்க என்ன பண்றோம் அவங்க கூட சொல்லி போயிட்டான். அப்ப இப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்த வேலைய மறந்துட்டு அவன் வழி தப்பி அவங்க போயிட்டாங்க. ஆனா மிக முக்கியமான விஷயம், கர்த்தர் இவ்வளவு பாடுபட்டார், இவ்வளவு துக்கம் சுமந்தார்னா ஒரே காரணம், அது எல்லாமே நம்முடைய அக்கறம் தான், நம்முடைய மீறுதல் தான், நம்முடைய பாவம் தான். ஆனா எல்லாத்தையும் தூக்கி தேவன் யார் மேல வச்சிட்டார்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல வச்சிட்டார். வச்சிட்டார்னா என்னத்தம்னா இயேசு கிறிஸ்து அனுபவிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். நீங்க வச்சுக்கோ எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்கள் பாவ சுமை அப்படியே தூக்கி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல அந்த மூன்று வசனங்கள் இதுதான் மன சகோதர சகோதரிகளே நாங்கள் குறிக்கிறதாக அங்கே. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாட்டுடைய தலைப்பு பாடுகளை சுமந்தோம். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த மூன்று வசனங்களுக்கும் பார்க்க போகிற பாடத்துக்கும் என்ன சம்பந்தம், மிக முக்கியமான ஒரு சம்பந்தமாக இருக்கும். சோ பாருங்க, கடந்த ரெண்டு பாடத்துல நம்ம எதை பத்தி அதிகமா தியானிச்சோம்னா பாத்திரத்தை பத்தி என்ன பண்ணோம், அதிகமா தியானிச்சோம். கர்த்தருடைய அந்த பாத்திரம், சோ பாத்திரம் எதை குறிக்குது, எங்களை பார்த்தோம் நீங்க பாத்திரம் எதை குறிக்க, சிம்பிள் பாடு, சேசி கிறிஸ்துடைய பாடு. அப்போ அந்த அந்த நேரத்துல பஸ்கா அன்னைக்கு நம்ம தியானிக்கும் போது அங்க ரெண்டு அடையாளங்கள் வைக்க போறோம், ஒரு பாத்திரம் இன்னொன்னு அப்பம் இல்லையா. சோ பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கும், திராட்சை ரசம் அங்க இருக்கும். சோ திராட்சை ரசம் எதை குறிக்குது வாழ்க்கை குறிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா திராட்சை ரசம் இருக்கு. ஆனா இயேசுக்கு என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய ரத்தம், இது என்னுடைய ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா அங்க இருக்கிறது. இப்ப வாசிங்க கண்ணி போல இதான் அந்த விஷயமாக அங்க இருக்கு. அப்போ அப்பம் குறிக்குது கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கை. சோ வாழ்க்கை இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா மூன்றரை வருஷத்துல பிப்பதற்கு ஒப்பு கொடுத்துட்டா. சோ நான் உங்களுக்காக என் வாழ்க்கை என்ன பண்ணிருக்கேன், என் தியாகம் பண்ணிருக்கேன், என் வாழ்க்கை நான் உடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கேன், இதை நீங்க என்ன பண்ணுங்க நினைவு கூறும்படியாக. அப்ப நேரத்தை நம்ம தியானிக்க வேண்டும் என்ன சகோதர சகோதரே. அப்பம் நம்ம அப்பம் பாத்தீங்கன்னா அப்படியே கடந்து வரும். சோ கடந்து வரும்போது அந்த நேரத்துல நம்முடைய மைண்ட்ல என்ன விஷயம், என்ன தியானம் இருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, இந்த அக்கிரமங்களுக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கைய நாம தியானிக்க வேண்டும். வாழ்க்கை எப்படி பிக்கப்பட்டுச்சு தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் கடந்து வரும். பாத்திரம் கடந்து வரும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் எதை நிமித்தமாக, அவர் பாடுபட வேண்டும் அவசியமே கிடையாது, ஆனா பாடுபட்டா யார் நிமித்தமாக, எதை நிமித்தமாகனா ஒரே விஷயம் வசனம் என்ன சொல்லுது பாக்கலாம்,
புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையினால அவங்க இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை அங்க சிந்தினார். என்ன புதிய உடன்படிக்கை? சோ தேவன் சித்தமானுச்சுன்னா நம்ம இன்னொரு பாடம் பார்க்க போறோம். ஏன்னா பாருங்க, புதிய உடன்படிக்கைக்கும் இயேசுடைய ரத்தத்துக்கே சம்பந்தம் இருக்கா? நீங்க ஒரு பாடம் கேட்டிருக்கீங்க, 51 கிளாஸ்ல 3 உடன்படிக்கை கிளாஸ் கேட்டிருப்பேன். சோ தேவனுடைய திட்டத்தை எத்தனை உடன்படிக்கை இருக்குன்னா 3 உடன்படிக்கை. ஒன்னு என்னன்னா இல்லைங்களா, ஆபிரகாமின் உடன்படிக்கை, ரெண்டாவது நியாயப்பிரமான உடன்படிக்கை, மூன்றாவது புதிய உடன்படிக்கை. சோ புதிய உடன்படிக்கை என்ன, அந்த கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, புதிய உடன்படிக்கை தேவன் யார்கிட்ட ஏற்படுத்த போறார்னா, இஸ்ரேல் தேசத்தை ஏற்படுத்த போறார். எப்போனா ராஜ்யத்துல. சோ ராஜ்யத்துல இஸ்ரேல் தேசத்தோட கூட தேவன் என்ன பண்ண போறார்னா, புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போறார். ஆனா மத்தியஸ்தர் யாரு பாத்தீங்கன்னா, யாரு மத்தியஸ்தர்? புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாருன்னா அருமையர்ஷகர் இயேசு கிறிஸ்து. ராஜ்யத்துல ஏற்படுத்த போகிற புதிய உடன்படிக்கைக்கும் இயேசு கிறிஸ்து முதலாம் அருகே வந்திருக்கும் போது தன் ரத்தத்தை சிந்தனார் பாத்தீங்களா, அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா மிக முக்கியமான சம்பந்தம் இருக்கு. அதான் இயேசு சொல்லிட்டாரு, என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கின்றார். ஏன் இயேசு தன்னுடைய ரத்தத்தையும் புதிய உடன்படிக்கையும் லிங்க் பண்றார்? என்ன காரணம்? சோ தேவன் சித்தமான 53 அதிகாரம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடத்தை நம்ம தியானிக்கலாம். இயேசுடைய ரெண்டு விஷயம், அப்பம் மற்றும் திராட்சைரசம் அல்லது பாடு இல்லைங்களா. சோ ரெண்டு விஷயம் நம்ம பார்த்து, சோ கடந்த ரெண்டு பாடத்துல பாத்திரத்தை பத்தி அதிகமா தியானிச்சோம். ஆனா இந்த பாடத்துல நம்ம எதை தியானிக்க போறோம்னா, அப்பத்தை பற்றி தியானிக்க போறோம். பாருங்கமான சகோதர சகோதரிகளே, அப்பம் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கை 3 வருஷம் பிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். சோ இந்த பிக்கப்படுற விஷயம், இயேசு கிறிஸ்து எப்படி பிக்கப்பட்டார், எதனால பிக்கப்பட்டார், ஏன் பிக்கப்பட்டார், இந்த விஷயம் தான் நம்ம இன்றைய தியானத்துல நம்ம பார்க்க போறோம். எப்படி பிக்கப்பட்டார், ஏன் பிக்கப்பட்டார், எதனால பிக்கப்பட்டார், இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்றைய நாள்ல தியானிப்போம். சோ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் உடன்படிக்கையை எடுத்துட்டு அவர் தேவனுடைய பிசினஸ் செய்வதற்காக என்ன பண்றாருன்னா, களத்துல இறங்குறார். சோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய வேலை செய்வதற்காக அர்ப்பணிச்சுட்டார். அவர் வாழ்க்கைக்கு என்ன பண்ணிருக்கணும், போறவர எல்லா இடங்களையும் போய் தேவனுடைய வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் ஜீவன் கொடுத்திருந்தாருன்னா ரேன்சம் ஓவர். ஆனா இயேசு கிறிஸ்து தெரு தெருவா போய், வீடு வீடா போய், மலை மலையா போய், சனங்களை போய் ஜனங்களுக்கு போய் நிறைய குணமாக என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்து பண்ணார். நிறைய பேர் என்ன பண்ணார், குணமாக்கினார், பாதிகளை சுத்தமா, குசுறைகளை சுத்தமாக்கினார். அது மாத்திரம் இல்ல, நிறைய ஜனங்களுக்கு வேண்டிய ஆறுதல் சமாதானத்தை கொடுத்தார். இதெல்லாம் தேவையா? இயேசு கிறிஸ்து வந்த நேரம் என்ன, ரேன்சம் கொடுக்குங்க, ஈடுபலி கொடுக்கு. ஈடுபலி என்ன கொடுக்கணும்னா, ஜீவனுக்கு ஜீவன், ஆதாமுக்கு கூட ஜீவன் கொடுக்கும். இவர் பாட்டுக்கு என்ன பண்ணிருக்கலாம், பேசாம வந்து ஜீவன் கொடுத்துட்டு போயிருக்கலாம். எல்லா ஜனங்களும் ராஜ்யத்துல என்ன பண்ணிடுவாங்க, மீண்டும் வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன குணமாக கொடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா இயேசு ஏன் 3 வருஷத்துல இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பாவிகள் மேல இறக்க முற்று, நோயாளிகள் மேல இறக்க முற்று போய் தொட்டு சோமாக்கினார். என்ன காரணம், ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சார் இல்லீங்களா? இதற்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, அது மாத்திரம் நம்ம சகோதர சகோதரே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எல்லா சனங்களை குணமாக்குறதுனால அவருக்கு என்ன என்ன வந்துச்சு, இயேசு கிறிஸ்து எல்லா சனங்களை குணமாக்குறதுனால இவருக்கு என்ன லாபம் இல்லைங்களா? இந்த ஒரு காரணத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்கொள்ளப்போம். பார்த்து கொண்டு வருகிற தலைப்பு பியரர் ஆஃப் கிரீஃப், துக்கங்களை சுமந்த. ரொம்ப அருமையான தலைப்பு, எனக்கு பிடிச்ச தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னா, எப்ப இந்த சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சேனோ அப்ப தலைப்புடைய அந்த சாராம்சம் எனக்கு புரிஞ்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து துக்கங்களை சுமந்தாரா, என்ன மாதிரி துக்கம் சுமந்தார், எப்படி துக்கம் சுமந்தார், என்ன துக்கம் சுமந்தார், எதனால துக்கம் சுமந்தார், புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கண்டுபிடிக்கலாம், இயேசு கிறிஸ்து அவர் 3 வருஷத்துல தன் வாழ்க்கையை பிக்கருக்கு ஒப்பு கொடுத்தார். எப்படின்னா, எல்லா சனங்களையும் என்ன பண்ணார்னா, அவர் குணமாக்கினார். இயேசு கிறிஸ்து ஏன் குணமாக்கினார், மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அன்பான சகோதரர் 3 வருஷம் வாழ்க்கையில, இப்ப சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, நீங்க சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் இருந்துச்சா, இயேசு கிறிஸ்துக்கு வியாதி இருந்துச்சா இல்லீங்களா, இயேசு கிறிஸ்துக்கு வலி இருந்துச்சா இல்லீங்களா? நீங்க வசனத்தின்படி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துக்கு பாவம் இருந்துச்சா, இயேசு கிறிஸ்துக்குள்ள பாவம் இருந்துச்சா இல்லீங்களா? அப்புறம் மீறுதல் இருந்துச்சா இல்லையா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வலி இருந்துச்சா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள வியாதி இருந்துச்சுன்னா இல்லவே இல்லைன்னு அப்படின்னா ஒரு வசனம் இடிக்கும். என்ன வசனம்? இப்ப வாசம் இல்லைங்களா, நம்முடைய பாடுகளை துக்கங்களை மீறுதலை அவர் சுமந்தார் கிடையாது. என்ன பண்ணாருங்க பாத்தீங்கன்னா, அப்ப வியாதி இருந்தத என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள அனுபவிக்க முடியும். வியாதியில அனுபவிக்க முடியுமா? முடியாது. சோ பாவம் இருந்தாதான், பாவம் என்ன, பாவம் எப்படி வருது, அவருடைய பாவத்தினால எல்லா ஜனங்களும் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லி இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்கணும்னா அவருக்குள்ள என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள 3.5 வருஷம் இருந்துச்சு, பாவம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா மிக முக்கியமான விஷயம், அது எல்லாமே அவருடையது கிடையாது. ரைட்டா சொல்றது? இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப எல்லாமே அவருடையது கிடையாதுன்னா அப்ப அவருக்குள்ள இருந்த பாவம் துக்கம் வியாதிகள் எல்லாமே யாருடையது? யாருடையது? நம்மோடதா? அப்போ இன்னைக்கு காய்ச்சல் எப்படி, ஏன் காய்ச்சல் இயேசு கிறிஸ்து போச்சு? சோ எப்படி இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் நம்முடைய வழிகளை? சோ நம்ம பாவம் பண்றோம், சோ நம்முடைய பாவங்களை அவன் சுமந்தார் பார்ப்போம், அனுபவிச்சார் பார்ப்போம். எப்படி அனுபவிச்சார்? நம்மகிட்ட இருந்த பாவம், நம்மகிட்ட இருந்த நோய்கள் எப்படி அவருக்கு போச்சு, எப்படி போயிருக்கும்? சிதநாம தியானிப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார்? உண்மையிலே பாத்தீங்கன்னா அவருக்கு பாவம் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து, வியாதி இல்லாதவர், எதுவுமே இல்லாதவர். ஆனா 3 வருஷம் வாழ்க்கையில அவருக்கு எல்லாமே வந்துச்சு, பாவம் மேல வந்துச்சு, வியாதி வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஒரே காரணம் சனவாசிக்கலாம் என்பன சகோதர சகோதரிகளே, லூக்கா சுவிசேஷம் 17-19 வரை. பாருங்க, அப்ப இயேசுக்கு 3 வருஷம் வாழ்க்கையில நிறைய ஜனங்களை குணமாக்கினார், நிறைய பேய்களை வரட்டினார், எல்லா ஜனங்களுடைய துக்கங்களையும் வியாதிகளை என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்து வாங்க. எப்படி வாங்கினார்? மன சகோதர சகோதரர், நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா பரிபூர்ணமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. இப்ப இயேசு என்ன பண்றாருனா, அவர் ஊழியர் பணி போயிட்டு இருக்கும் போது யாராவது வியாதி உள்ள மனுஷன் வந்தார்னா என்ன பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்து போய் பக்கத்துல நின்னு, நீ உன்னுடைய வியாதி என்ன பண்ண எனக்கு, எனக்கு கொடுத்துரு, நான் என்ன பண்றேன்னா ஏன்ட்டு கூட ஆரோக்கியத்தை என்ன பண்ண உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி தான் ஆரோக்கியத்தை அவனுக்கு கொடுத்து, அவன் இருந்த பாவத்தை மற்றும் அவருடைய வியாதிய இயேசு என்ன பண்ணுவார்னா வாங்கிக்குவார். வாங்கி என்ன பண்ணுவார்னா, கொஞ்ச நேரத்துல அந்த மனுஷன் அந்த வியாதியால எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி இவர் அனுபவிப்பார். உதாரணம் பாத்தீங்கன்னா, காய்ச்சல் பற்ற ஒரு மனுஷன் வச்சுக்கோங்க, இப்ப இயேசுக்கு ஒரு காய்ச்சல் உள்ள மனுஷனை குணமாக வச்சுக்கோங்க, குணமாக்கும் போது என்ன பண்ணிடுவார்னா குணமாக்கிடுவார், தன் ஆரோக்கியத்தை கொடுத்துருவார். ஆனா என்ன பண்ணுவார்னா, கொடுத்து விடாம அந்த மனுஷன் இருந்த அந்த வியாதி பறந்து போயிருக்கும். ஆனா மற்ற ஜனம் பார்ப்பாங்க, பறந்து போயிடுச்சு பார்ப்பாங்க, ஆனா இயேசுக்குதான் தெரியும் அத பறந்து போகல, மாற எங்க இருக்கு, இப்போ யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, ஏன் இப்ப இயேசுக்கு கொஞ்ச நேரத்துல உணர்வார். காய்ச்சல் வந்த உடனே, ஓ மனுஷன் இப்படிதான் வேதனை படுறாங்க, இந்த அளவுக்கு காய்ச்சல் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து உணர்வார். சோ நீங்க யாராவது ரொம்ப யாராவது காய்ச்சல் அவதிப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கொடுமையான காய்ச்சல் அவதிப்பட்டிருக்கீங்களா? யாராவது பட்டிருக்கீங்களா? நான் பட்டிருக்கேன். மனுஷன் அந்த மாதிரி கொடுமையான காய்ச்சல் வந்துச்சுன்னா பெட் அவுட் எந்திரிக்கவே முடியாது இல்லைங்களா? சொல்ற ஐட்டா பாடியில ரொம்ப டயர்டா இருக்கும், கண்ணு கூட சரியா முழிக்க முடியாது, உடம்புல பயங்கர ஹீட்டா இருக்கும், துணைக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல யூரின் கூட போக முடியாது. இன்னொருத்தருடைய ஹெல்ப் தேவையில்லை, தேவை ஹெல்ப் இல்லையா போக முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 2 ஸ்டெப் கால் கூட நாங்க வைக்க முடியாது. சோ அப்பெல்லாம் நம்ம அப்பதான் உணரும். சோ நம்ம எந்த அளவுக்கு விழுந்து போன நேரத்துல இன்னைக்கு எல்லா மக்களுமே கஷ்டப்படுறோம். ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா, அவர் பரிபூர்ண மனுஷன், விழுந்து போன மனுஷன் மத்தியில ஒரு ஆரோக்கியம் கொடுத்தது மாத்திரம் இல்லாம அவங்க படுற கஷ்டங்கள், வியாதினால படுற கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இணைப்பட்டார்னா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அனுபவிச்சார், அனுபவிச்சு உணர்றார். பாருங்க பேசிக்கிறதுக்கு எப்படி இருந்துக்கும், ஓ இதான் காய்ச்சலா, இப்படி இப்படியா எல்லா ஜனங்களுமே கஷ்டப்படுறாங்க. அதே போல கால் வலி சொல்லிட்டு குணமாக்குனார்னா கால் வலி பறந்து போயிருக்காது, யார் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும், இவர்கிட்ட வந்துருக்கு. அப்ப ஏசு யோசிப்பா, ஓ கால் வலினா இதுதான் கால் வலியா, யோசிப்பா. அதே போல குஷ்டரோகம், ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கு தெரியுமா, உணர்வே இருக்கா. இயேசுக்கு ஒவ்வொரு முறை குஷ்டரோகிகளை சுத்தமாக்கும் போது அந்த வியாதியுடைய தன்மை வீரியம் பறந்து போயிருக்காது, யாட்ட மாறி இருக்கும். அப்ப இயேசு யோசிப்பார், அப்ப அந்த குஷ்டரோகம் இயேசுக்கு மாறின உடனே கண்டிப்பா இயேசுடைய பாடியில என்ன இருக்கும், ஒரு மரத்து போன ஃபீலிங் வந்துருக்கும். அப்பதான் இயேசு புரிஞ்சிருப்பார், குஷ்டரோகம் வந்துச்சுன்னா எப்படி இருக்குமா. அப்படி சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் கிடையாது, ரெண்டு நாள் கிடையாது, மூன்றரை வருஷம் என்ன பண்ணாருன்னா நிறைய வியாதிக்காரங்களை, நிறைய குண பேய் பிடிச்சவங்களை, குஷ்டரோகிகளை இயேசு என்ன பண்ணாருன்னா குணமாக்குனார். ஆனா குணமாக்குற சொல்லும் எதை குறிக்குதுன்னா எல்லா வியாதிகளுமே இவர் வாங்கிட்டார், எல்லா வலிகளுமே வாங்கி வெச்சுக்கல, அனுபவிச்சார், அனுபவிச்சு ஒவ்வொரு ருசி பார்த்தார். ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து, விழுந்து போன மனுஷனுடைய தன்மை, பாவத்தினால ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா. பாரு நீங்க விழுந்து போன மனுஷனே ஒரு கொலை பண்ணிட்டானா, கொலை பண்ணதுக்கு அப்புறம் வருந்துறானா இல்லையா, கண்டிப்பா நிறைய பேர் வருந்துறான். ஆனா இயேசு தெரியும், தவறு பண்ணதுக்கு அப்புறம், பாவம் பண்ணதுக்கு அப்புறம் அதனால ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு எப்படி இருக்கு சொல்லி யார் புரிஞ்சிருக்காருன்னா இயேசு கிறிஸ்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லா சனங்களையும் குணமாக்கும் போது, பாதைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, அப்ப இயேசுக்குறதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சனங்களின் மேல ரொம்ப அன்பாயிடுச்சு, ரொம்ப இறக்கம் ஆயிட்டு அவங்க மேல ரொம்ப இறக்க கரிசனையோட பேசினான். இப்படிதான் பாத்தீங்கன்னா மூன்றரை வருஷம் இயேசு கிறிஸ்து எல்லா சனங்களுடைய பாவங்களையும் துக்கங்களையும் வலிகளையுமே அங்க சுமந்தாக பாரு. இதுதான் இந்த ஒரு சிந்தான் சகோதர சகோதரியே வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 2:9 பாரு மரணத்தை என்ன வாக்கும்படிக்கு ருசி பார்க்கும்படி. சோ மரணம் சொல்லும் போது மரணம் இதனால வருதுன்னா பாவம், சோ பாவத்துடைய எல்லா தன்மை, அவருடைய எல்லா வீரியம், மரணம் எல்லா விஷயங்களும் இயேசுக்கிறது என்ன பண்ணாருன்னா பாக்கல, தூக்கி சுமக்கல, என்ன பண்ணாராமா டேஸ்ட் பண்ணாரு இல்லைங்களா. பிரியாணி டேஸ்ட் சொல்லலாம், ஆனா அவரோட டேஸ்ட் புரிஞ்சுக்கும் என்ன பண்ணும் நம்ம ரெண்டு வாய வாயிலி போட்டத்தான் ஓ பிரியாணி இவ்வளவு டேஸ்டா தெரிஞ்சுக்கும். அதே போல இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா மூன்றரை வருஷம் தன்னுடைய ஜீவனை பிக்கறதுக்கு அங்க என்ன பண்ணாருன்னா அங்க ஒப்பு கொடுத்தான். இப்படியே பாத்தீங்கன்னா தன் ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவர் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய பலத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய பலவீனத்தையும் அவங்களுடைய ஆரோக்கியம் மற்ற நிலைமையும் இவர் சுமந்துட்டார். மூன்று வருஷம் சுமந்தனால கடைசியில பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனால என்ன பண்ண முடியலன்னா அவருக்கே பலவீனம் ஆயிட்டார். இயேசுவே மூன்று வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பலவீனம் ஆயிட்டு அவரால் என்ன சுமக்க முடியல சரியா, பாத்தீங்களா இயேசுக்கு சிலுவைய சரியா சுமக்க முடியல. ஏன் சுமக்க முடியலன்னா இப்ப அவருக்குள்ள என்ன இருக்குங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பலவீனம் ஆயிடுச்சு, ஆரோக்கியம் ஃபுல்லா போயிருச்சு ஜனங்க மத்தியில. மூன்று வருஷத்துல பிக்க ஒப்பு கொடுத்துட்டாரு இயேசு கிறிஸ்து, இப்ப இவருக்குள்ள இருக்க எல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு பித்தைக்கு பரிபூர்ண மனுஷன் தான், ஆனா தன்னுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்ததுனால எல்லா பலவீனத்தை ஏற்றுக்கொண்டதுனால சிலவை கூட சுமக்க முடியாம போயிடுச்சு. அதான் நீங்க ஒரு படம் பார்த்திருப்பேன், என்ன படம், பேசிங் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் பார்த்திருப்பேன், ரொம்ப அருமையா அந்த காட்சியை அருமையா போட்டிருப்பான். ஏன்னா ஏசு சிலையை சுமந்து போயிட்டு இருப்பா, சிலையை சுமக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாருங்க, நீங்க சின்ன வயசுல என்ன ஞாபகம், சின்ன வயசுல இருக்கும் போது ஏசு படம் போடுவாங்க பாப்போம். சோ பார்க்கும் போது அப்ப எனக்கு இந்த கேள்வி இருக்கு கண்டிப்பா, ஏன் இயேசு அப்பப்ப தொப்பு தொப்புன்னு கீழவரா, சிலுவை ஏன் சரியா சுமக்க முடியல, ஒருவேளை அடி வாங்கின நிமித்தமா சாமி யோசி. ஆனா இயேசு கிறிஸ்து அடி வாங்க நிமித்தமா கிடையாது, மாறாக அதிலும் மேலாக மூன்று வருஷம் எல்லா பலத்தையும் ஜனங்களுக்கு கொடுத்து அவனுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டதுனால சிலுவையை கூட சரியா சுமக்க முடியல. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவர் ஹெல்ப் பண்றதுக்காக யார் இருந்தார் பக்கத்துல, சிரேனியன் இருப்பார் சிலுவை வச்சிருப்பா, அந்த பக்கம் இயேசு இருப்பா. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும் போது அந்த சேவர்கள் என்ன பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவ சாட்டில அடிப்பாங்க. உடனே இயேசு என்ன பண்ணுவார்னா, அவருக்கு தலை சுத்தி இல்லைங்களா ஒரு மயக்கம் போல வந்து, கடைசியில இயேசு கிறிஸ்து அப்படியே மல்லாக்க திரும்பி என்ன பண்ணுவார்னா கீழே அங்க விழுவார். இந்த காட்சியில நீங்க ஒரு வாய்ப்பு கிருஷ்ணன் வீட்டிலே படம் பாருங்க, தைரியமா வீட்டிலே படம் பாருங்க. அந்த காட்சி ஒவ்வொரு நீங்க புரிஞ்சு பாருங்க. சும்மா வெறுமன படத்தை பார்க்காம ஒவ்வொரு விஷயமே ரொம்ப நேர்த்தியா தேவன் கொடுத்திருக்கார். அந்த படத்தின் மூலமா நமக்கு ஈஸியா விளங்குற மாதிரி கொடுத்திருக்கார். சோ சத்தியம் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சுட்டு இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கூட சில விஷயம் கண்டிப்பா அங்க புரிய புரிஞ்சுக்கிறது எளிமையா அங்க இருக்கு. சோ இவ்வாறாக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கும் போது அவருக்கு நிறைய பலவீனம் வந்துருச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போறார். இது வரைக்கும் கொல்கதா வரைக்கும் போறார். போகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, ஸ்திரீகள் ஓவர் என்ன பண்றாங்க, அழுகிறாங்க. ஸ்திரீகளுடைய வழக்கம் என்ன, ஏதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது கஷ்டப்படாத என்ன பண்ணுவாங்க, அழுகுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இன்னும் சிலையை சுமந்து போயிட்டு இருக்காரு அப்பா சொல்லும் போது எல்லா ஸ்திரீகளும் ஓவர் அழுது இருக்காங்க. அப்பதான் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா, நீங்க ஏன்ப்பா எனக்கா அழுகுறீங்க, போய் உங்களுக்கு பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுங்க, போய் அழுங்க சொல்லி சொல்லுவார். ஏன் இயேசு அப்படி சொன்னாருன்னா, நீங்க எனக்கா அழுகுறீங்க அது வேஸ்ட். நான் வந்து என்னுடைய பாவத்துக்காக உங்களுக்கு உங்களுக்காக என்ன பண்றேன், நான் இவ்வளவு வேதனையும் நான் சுமக்கிறேன், கொல்கதா வரைக்கும் சுமந்து போவேன். ஆனா நீங்க எனக்கா அழுது ஸ்டாப் பண்ணிக்கோங்க, மாறாக அவங்க பிள்ளைகளுக்கா அழுமை. என்ன அர்த்தம்னா, இன்னும் 37 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைங்க மேல என்ன வரப்போகுதுன்னா பாலாக்கப்படுதல் வரப்பு. நான் போயிடுவேன் 37 வருஷத்துக்கு அப்புறம், கிபி 70 உங்க பிள்ளைகளுக்கு மேல என்ன வரும், பாலாக்கப்படுதல் வரும், எல்லா பிள்ளைகளுமே சிறடிக்கப்பட்டு போவாங்க, நிறைய பேர் கொல்லப்படுவாங்க. அதுக்காக போயிடு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். அதுக்கப்புறம் இயேசுக்கு சிலையை தூக்கிட்டு அவர் எங்க போனார், கொல்கதா மலைக்கு போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கைகளை ஆணி அரைஞ்சு, காலில் ஆணி அரைஞ்சு, கடைசியில நிமித்தி வைப்பான். சோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் என்ன பண்ணார்னா சிலுவையில தூங்க, 6 மணி நேரம். அந்த அந்த வெயில் இல்லைங்களா, வெயில் டைம், சூடு உடம்புல பயங்கரமா போடும், ஏகப்பட்ட காயங்கள் வேற, எரிச்சலா வேற இருக்கும். இந்த மாதிரி நிலைமையில இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில நம்ம எல்லா பாவங்களுமே என்ன பண்ணாருன்னா சுமந்துட்டு அங்க இருந்தோம். இந்த மாதிரி நேரத்துல அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான விஷயம் பண்ணார். என்ன பண்ணார்னா பாருங்க, அதான் பாவம் பண்ணார், அதான் பாவம் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, போய் என்ன பண்ணாரு, இயேசு வரும் போய் எங்க போயிருந்தார் அவரு இல்லைங்க, பகலின் குளிர்ச்சியான வேலையில இயேசு கிறிஸ்து வரும் போது இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஒளிஞ்சிட்டு இருந்தார். எதுக்கு பின்னாடி, மரத்துக்கு பின்னாடி. ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து மேல கூட பாவம் இருக்கு, ஆனா இப்ப இயேசு மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கல, மாறாக மரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, தோன்றிட்டு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா 3.5 வருஷத்துல மிக முக்கியமான ஒரு வேலை செஞ்சார். ஆதா உங்க மேல ஏகப்பட்ட பாவம் இருக்கு, நிறைய வியாதி இருக்கு, நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்களை ரிலீஸ் பண்ணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழினா, நிச்சயமா உங்களால பாவத்தை கீழே இறக்க முடியாது. உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரே வழி, பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த பாவத்தையும் வியாதியையும் மரணத்தையும் என்ன பண்ணுங்க, ஏண்ட கொடுத்துருங்க, அது நான் வாங்கி வச்சுக்கிறேன். இப்ப நீங்க என்ன இப்போ ரிலீஸ் ஆகல சொல்லிட்டு அதை அவன் ஒதுக்கி வச்சுட்டு, அவருக்கு இருந்த பாவம் மரணம் வியாதி எல்லாத்தையும் இவரு தூக்கி சுமந்துட்டு அனுபவிச்சார். அனுபவிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவர் பாக்குறதுக்கு சனங்கள் பார்க்கும்போது அவர் பாவி மாறு. ஆனா உண்மை என்னன்னா அவருடைய பாவம், அவருடைய பாவம் கிடையாது, ஆதாமுடைய பாவம் எல்லாத்தையும் இவர் சுமந்தார், அனுபவிச்சார். சோ சிலையில சுமந்துட்டு இருக்கார், இயேசு கிறிஸ்து மேல ஃபுல் அண்ட் ஃபுல் பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, மீறுதல் இருக்கு, எல்லாமே யாருதுன்னா உலகத்தின் சனங்கள். இப்ப சொல்லுங்க, பாவிகளோட தேவன் புறப்பிப்பாரா, புறப்பிப்பாரா, வைக்க மாட்டாருங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரே, அந்த கடைசி நேரத்துல பிதாவாகிய தேவன் பாக்குறாரு இயேசு கிறிஸ்துவ, என்ன இருக்கு மேல ஃபுல் அண்ட் ஃபுல் பாவம் அக்கிரமம். இப்பதான் இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணாருன்னா கை பிடிச்சிருந்தா அது வரைக்கும் விட்டுட்டார். சோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து கை விட்டதுனாலதான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தம் ஆயிட்டு சத்தம் என்ன சொன்னா தெரியுமா, ஏலி ஏலி லாமா சபக்தன், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி என்ன ஆச்சுன்னா அவருடைய இருதயம் என்ன ஆச்சு தெரியுமா, வெடிச்சிருச்சு. சோ வெடிச்சு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அப்படியே குடல் ஃபுல்லா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த ரத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா சீரம் தனியா ஹீமோக்ளோபின் தனியா ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ரத்தம் பாத்தீங்கன்னா சீரம் தனியா இருக்கு ஹீமோக்ளோபின், ரத்தம் வெளியே உடம்பு விட்டு வெளியே வந்துச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சிடும். அப்போ ரொம்ப நேரம் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னா சீரமும் இருக்கு ஹீமோக்ளோபின். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சேவன் என்ன பண்றாரு, ஈட்டி எடுத்து என்ன பண்றாரு குத்துறா, குத்தும்போது என்ன வந்துச்சாமா ரத்தமும் தண்ணீரும் வெளிப்படுச்சு. என்ன ரத்தம் தண்ணி பாத்தீங்கன்னா சீரம் பார்க்க எப்படி இருக்கும் தண்ணி மாறு சதை ரத்தம் பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின். இவ்வாறா இயேசுக்கு என்ன பண்ணாருன்னா தன் ஜீவனை அங்க ஒப்பு கொடுத்தார். ஆனா மிக முக்கியமான விஷயம் மூன்ற விஷயம், அவர் பட்ட வலிகள் பட்ட வியாதிகள் எல்லாமே யாருதுன்னா நம்ம இந்த விஷயம் தான் சகோதர சகோதரிகளே வா சொல்லுங்க. இந்த 53 மீண்டும் வாசிங்க 53 வாசிக்கலாம். மெய்யாகவே நம் பாடுகளை அனுபவிச்சு அதாவது வியாதிகளையும் நம்முடைய வலிகளையும் சுமந்தார். பெறும்போது அவர் தெரியும் என்ன மாதிரி கஷ்டப்படுறார். மாமி என்ன மாமி ஜுரம், சாதாரண ஜுரம் கிடையாது கடும் ஜுரம் சொல்லி கடும் ஜுரம். ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா அந்த காய்ச்சலை இவர் வாங்கிட்டு குணமாகுதல் அங்க கொடுத்தாரு. அதே போல திமிர்வாதக்காரன் படிச்சிருப்பீங்க, திமிர்வாதக்காரன்னா என்ன வியாதினா அது ஒரு பக்கவாதம் மாதிரி. ஆனா இது எப்படிப்பட்ட வியாதினா பக்கவாதம் மாத்திரம் கிடையாது, கொடிய வேதனை கூட அங்க பயங்கரமான வேதனை கூட அந்த திமிர்வாதத்துல இருக்கு. இயேசுக்கு இந்த திமிர்வாதம் சுகமாக்கும் போது இவர் புரிஞ்சிட்டார் ஓ திமிர்வாதம்னா இப்படி இருக்குமா சொல்லி கொஞ்ச நேரத்துல அனுபவிச்சார் வலி வேதனைய அனுபவிச்சார். அதுக்கு அவர் நூற்றுக்கு அதிபர் வேலைக்காரன் அவர் பாத்தீங்கன்னா அவர் கூட ரொம்ப வியாதிப்பட்டு படுத்திருந்தார். அப்ப ஏ சொல்லுவாரு நான் வந்து என்ன பண்றேன் குணமாக்க சொல்லுவாரு, இவர் என்ன சொல்லுவாருனா அதெல்லாம் வேணாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சொல்றோம். அப்ப உடனே ஏசு கிறிஸ்துடைய அந்த வியாதி டிரான்ஸ்பர் ஆகுது, இவருக்கு இந்த ஆரோக்கியம் அங்க போகுது அங்கிருந்த வியாதி இவருக்கு. எப்படி ஏசு கிறிஸ்து அந்த டிரான்ஸ்பர் என்ன பண்ணா ஒவ்வொரு சமயத்துல பண்ணும் போது இவர் வலி வேதனைய கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு. இதான் மன சகோதர சகோதரிலே பாத்துருக்க பாட தலை பாத்தீங்கன்னா பியரர் ஆஃப் துக்கங்களை சுமந்த எப்படி சுமந்தார்னா இப்படிதான் சுமந்தார். என்ன என்ன துக்கம் சுமந்தார்னா சனங்களுடைய வியாதிகளையும் வலிகளையும் அனுபவிச்சார். இயேசு கிறிஸ்து அந்த துக்கங்களை சுமந்தார். சரி இயேசு கிறிஸ்து சுமந்தார், ஏன் இயேசு சுமந்தீங்க அப்படின்னு ஒருவேளை அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா அவர் என்ன காரணம் சொல்லுவார். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு, இப்ப நீங்களே தியானிங்க யோசிச்சு சொல்லுங்க, ஏன் இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி செய்யணும், ஏன் துக்கங்களை என்ன காரணம் தெரியும், அவர் ராஜ்யத்துல மிகப்பெரிய ராஜா இல்லீங்களா, அவரு தான் அவர் கையில தான் 1000 ஆண்டு அரசாட்சி கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா முதலாம் அடியில வந்து 3 வருஷத்துல ஜீவன் மாத்திரம் கொடுத்துட்டு போயிட்டா. அதே போல இப்ப எல்லா ஜனங்கள் 1000 இயர்ல உயிர்த்தெழுந்து வர்றாங்க, எதனாலனா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவனாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த வந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, பரிபூர்ணமா இருக்க மாட்டாங்க, பலவீனமா இருப்பாங்க, பாவமா இருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல நீதியுள்ள ராஜ்யத்துல சத்தியம் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன வாஞ்சி வரும்னா எப்படி இந்த பாவத்தில இருந்து விடுபட வேண்டும், எப்படி இந்த பாவத்தில இருந்து விடுபடலாம் சொல்லி அந்த வாஞ்சை அவங்களுக்கு நிச்சயமா வரும். இப்ப இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து போய் அவங்க பக்கத்துல நின்னு உங்களுக்கு என்ன மாதிரி சத்தியம் கொடுத்தா என்ன மாதிரி பாடம் கொடுத்தா இதுல இருந்து நீ குணமாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவு இயேசு கிறிஸ்துக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி இவர் இங்க என்ன பண்ணுங்க அனுபவி. ராஜ்யத்துல பலவீனமான குஷ்டரோகிகள் உள்ள மனுஷனுக்கு குணமாக வேண்டும் என்றால் அதை என்ன சத்தியம் கொடுத்தா அவர் வந்து குணமாகுவார் அதை தெரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்ணுமாமா அனுபவிச்சதான் அது வழி வேற புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜனங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க டீலிங் பண்ணுவான். காய்ச்சல் உள்ள மனுஷன் இருந்தார்னா அவர் என்ன மாதிரி டீலிங் பண்ணார்னா அவர் அந்த மனுஷன் வந்து பரிபூர்ணத்தை நோக்கி போவான். ஒரு பலவீனம் உள்ள மனுஷன் என்ன மாதிரி டீல் பண்ணா அவர் பரிபூர்ணத்தை நோக்கி போவார். தெரிஞ்சுக்கணும்னா இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லா அனுபவம் வாங்கிட்டு பலவீனம் அனுபவம் வாங்கிட்டோம், வலி அனுபவம் வாங்கிட்டோம், எல்லா அனுபவம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சடங்கு மத்தியில உயிர்த்தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணுவாராமா, ஒவ்வொரு மனுஷட்டையுமே டீல் வச்சுக்குவார். என்ன மாதிரினா அன்போட இறக்கத்தோட வச்சுக்குவார். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்க சொல்லி எனக்கு நல்லா சரி, ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன். உனக்கு காய்ச்சல் இருக்கா, நீ என்ன மாதிரி காய்ச்சல் வேதனை போற சொல்லி கவலைப்படாது, நீ ஃபீல் பண்ணலாம். என்ன மாதிரி என் ஃபீல் என்னுடைய ஃபீலிங் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே சொல்லி நீ ஃபீல் பண்ணலாம். ஆனா நான் இருக்கிறேன், ஏன்னா நான் என்ன பண்ணுறது ஏற்கனவே உன்னுடைய எல்லா ஃபீலிங்ஸுமே எனக்கு எல்லாத்தையும் நீ சின்ன ஒரு வழி வேற வந்துச்சுன்னா அதனால நீ எவ்வளவு கஷ்டப்படுற சொல்லி எனக்கு நல்லா தெரியும் சொல்லி இயேசு புரிஞ்சுக்கிட்டு ராஜ்யத்தை எல்லா சின்னங்களுமே நீதிக்குள்ளாக அவங்க வழி நடத்துவார். இந்த நாலேஜ் இயேசுக்கு வரணும்னா இவருங்க என்ன பண்ணிருக்கணும்னா இந்த பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து அனுபவித்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ரீசன் இதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இவ்வளவு துக்கங்களை சுமந்து, இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா இது கூட மிக முக்கியமான காரணம், இது எதை நிமித்தமான சபை நிமித்தம். சோ சபை நிமித்தமா இயேசு கிறிஸ்து சுமந்தார். பாருங்க நம்ம உடம்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் சில நேரம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவோம்னா நம்முடைய ஃபீலிங்ஸ் யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சின்ன பாவம் பண்ண சின்ன ஒரு தேவன் பிரியமான பிரியமில்லாம பாவம் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது இல்லைங்களா. சோ குற்ற உணர்வு வரும்போது நம்முடைய ஃபீலிங்ஸ் கண்டிப்பா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஈவன் மனைவி கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, கணவன் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க, பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப ஃபீல் பண்ணுவோம், சோ நம்முடைய ஃபீலிங்ஸ் யார் தான் புரிஞ்சுப்போம், நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய கவலையும் நம்முடைய பாவ குற்றத்தையும் குற்ற உணர்வையும் யார் புரிஞ்சுக்குவா அப்படின்னு ஒருவேளை ஃபீல் பண்ணீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னா அவர் பிரதான ஆசாரியர். ஆனா என்ன வித்தியாசம்னா மற்ற பிரதான ஆசாரியர் மாதிரி கிடையாது, ஏன்னா இவர் வித்தியாசமானவர். பத்தி எபிரேயர் புஸ்தகம் 4:15 நல்லா வாசிக்கலாம், மீண்டும்
வாசிக்கிறேன்.
பரிதபிக்க கூடாத வாசிங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது பலவீனம் இருக்கு, பாவத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம், மீறுதல் பண்றோம், அக்கிரமம் பண்றோம், ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாது அப்படின்னு நினைத்தோங்க. தமிழ்ல என்ன சொல்லலாம், பரிதபிக்க கூடாதுன்னா பரிதபிக்க முடியாது, இதான் விஷயம். கூடாதுன்னா முடியாது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சோ பரிதபிக்க முடியாத நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய ஃபீலிங்ஸையும் புரிஞ்சிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நம்ம எல்லா ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்குவார். அப் யாரு நான் வேற யாரும் இல்ல, கத்தராக்கிய இயேசு. அதாவது மீடியமா வாசிச்சு தமிழ்ல எல்லா விதத்திலும் ஒரு மிஸ்டேக் கூட ஒரு சின்ன பாயிண்ட்ல கூட மிஸ் ஆகாம எல்லா பாயிண்ட்லயுமே என்ன பண்ணாராமா, நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாருங்க. அப்ப சொல்லும் போது இன்னைக்கு நம்முடைய நிலைமைகள் பத்தி கண்டிப்பா கத்துக்கு நல்லா பலவீனங்கள் நம்முடைய பாவ நிலைமை எல்லாமே கத்துக்கு தெரியும். சில நேரம் ஃபீல் பண்ணோம்னா என்ன மாதிரின்னா இந்த மாதிரி நிலைமையில யாருமே இல்லையே, சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லையே, என் மனசு யாருமே சரியா புரிஞ்சுக்கலையே, என்னுடைய நிலைமையை யாருமே தெரியல. ஃபீல் பண்ணோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பக்கத்துல ஒருத்தர் இருக்கார் யார் நான் கத்தராக்கியா இயேசுக்கிறிஸ்து, அவருக்கு தெரியும் எல்லா பலவீனங்கள் நம்ம எல்லா விதமான சோர்வுகள் எல்லாமே யார் தெரியும்னா கத்துக்கு தெரியும். நம்ம எதனா பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்றோம், அது எல்லா விஷயமும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையுமே பக்கத்துல இருந்து எல்லா வித ஆலோசனைகளுமே கொடுத்து அவரு நம்ம என்ன பண்றாருன்னா லீட் பண்றோம். இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா வசந்தத்துல வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம், சோ பாவத்திலிருந்து குணமாக கிடைக்குது யாரு தழும்பாமா, அவருடைய தழும்பு. இயேசு கிறிஸ்து போட்ட எல்லா அனுபவங்கள் எது நிமித்தமானா நமக்கு நிமித்தமா. சோ மிக முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே, ஆனா மிக முக்கியமான விஷயம் இதுல நமக்கு என்ன பாடம் பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். இந்த விஷயத்துல நமக்கு என்ன பாடம், ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள், அழுக்குகள், இந்த பழைய புளித்தமா ஒருவேளை அகற்றாம இருந்தோம்னா, பைபிள்ல புளித்தமா எதை குறிக்குதுங்க? பைபிள்ல புளித்தமா ரெண்டு விஷயம் குறிக்குது. பைபிள்ல புளித்தமா அடையாள பாஷையில ரெண்டு விஷயம் குறிக்குது. ஒரு விஷயம் என்ன பாக்குறோம்? கல்ல உபதேசம். ரெண்டாவது விஷயம் என்ன பாக்குறோம்? புளித்தமா. எஸ் வசன வாசிங்க, ஒன்னு குறிந்திய 5 வசனங்கள் எங்க வாசிக்கலாமா? எஸ் அதாவது 6 வாசிங்க. இல்ல இல்ல மணிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. சாகையினால் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த அப்பத்தை அப்பத்தை நீங்க புசிக்கும் போது அந்த அப்பம் குறிக்கிறது கர்த்தருடைய சரீரம். சோ கர்த்தருடைய சரீரம் பிக்கப்பட்டுச்சு யாருக்காகனா? நமது நிமித்தமா. இப்படி இருக்கும் போது நாம் அந்த அப்பத்துல பங்கு பெறும் போது நம்ம என்ன இருக்கக்கூடாதுன்னா, துர்க்குணம் புளித்தமா இருக்கவே கூடாது. சோ புளித்தமா என்ற பாவம், சகல பாவங்களுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்படின்னு நினைத்தோம்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் பாவங்கள் இல்லாம நம்ம என்ன பண்ணுமாமா, அந்த அப்பத்துல கை வைக்கவே. இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, நம்ம கிட்ட அக்கிரமங்கள் இருக்கக்கூடாது, துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா பாருங்க, பாவம் என்ன தரம்னா, என்ன சில வசனம் வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 25 என்ன பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அதை குறிச்சு, மத்த 23:25 வசனத்துல பாத்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்லிட்டாருன்னா, அந்த காலத்துல நிறைய பேர் வெளிப்புறத்துல நல்லவங்களே இருந்தாங்க, உள்ளக்குள்ள பாத்தீங்கன்னா இருதயத்துக்குள்ள சகல துர்க்குணங்களே அங்க இருந்துச்சு. இந்த மாதிரி துர்க்குணத்தோட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த அப்பத்துல அவன் கை வைக்க கூடாது. மாறாக என்ன பண்ணணுமாமா, எதாவது சகல புளித்தமாவை புறம்பே தள்ளி போட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அப்பத்துல அவன் கை வைக்க. அதான் பாத்தீங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இஸ்ரேல் தேசத்துல ஒவ்வொரு அவங்க வருஷம் அவன் பழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷம் ஆகும் போது பஸ்கா டீசல் மாசம் அந்த வரும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பஸ்கா அனுசரிக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாமா, தங்க வீட்டுக்குள்ள தேடி பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ள சின்ன ஒரு பகுதியில கூட, சின்ன பாத்துல கூட கொஞ்சம் கூட புளித்தமா இருக்கூடாது. இருந்துச்சுன்னா ரொம்ப தப்பா போயிடும். ஆகிய என்ன பண்ணுவாங்கன்னா, வீடு தேடி பார்ப்பாங்க. வீட்டுல ஒரு புளித்தமா இருந்தாலும் கூட தூக்கி போட்டுவாங்க. எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு நாம் கூட நம்முடைய வீடு எதுனா விழுந்து போனா சரிதான். சரீரத்தில் இருக்கும் போது நம்ம இருக்கக்கூடிய துர்க்குணங்கள் பொல்லாப்பு இல்லைங்களா, சகல கபடங்களை நம்ம என்ன பண்ணுமாமா, தூக்கி வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பத்துல கை வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அப்பம் குறிக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக பலி இடப்பட்டிருக்கார். சாகினால இந்த துர்க்குணங்கள் எல்லாமே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பத்துல கை வைப்பது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. இதை மிக முக்கியமான விஷயம் என்பன சகோதரர் சார், ஒருவேளை இந்த அப்பத்துல நம்ம பங்கு பெறும் போது நம்மளோட பழைய துர்க்குணங்கள் ஒருவேளை இருந்துட்டு நம்ம கை வச்சோம்னா நமக்கு என்ன நேரிடும் பாருங்க. பாவங்கள் நமக்குள்ள இருக்கு, குணமா இருக்க வழி இயேசுடைய தழும்புகள். ஆனா ஒருவேளை நம்முடைய துர்க்குணங்கள் போக்காம அப்படியே விட்டுருந்தோம்னா என்ன நடக்கும்? சின்ன வாசிக்கலாம் இதை குறிச்சு. இதை குறிச்சு கத்த சொல்றார் லூக்கா 12:47-48. நமக்குள்ள துர்குணங்கள் இன்னும் அப்படியே வச்சுட்டு பாருங்க, நீங்க என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எஜமானுடைய சித்தம் தெரியும், ஆனா என்ன பண்ணல இவருங்க, மீண்டும் வாசிங்க தமிழ்ல, பாருங்க அவர் என்ன ரெடி ஆகலையா, ரெடி ஆகல அதே சமயத்துல. ஆமா, அந்த சித்தத்தை கூட சரியா செய்யல. சோ சித்தம் தெரியுது, ஆனா ரெடியில வேலையுமே செய்யல. யார் யாரெல்லாம் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுமா, அன்னைக அடிகள் கொடுக்கப்படுமா, தமிழ்ல அடிக்கப்படுவான் இல்லைங்களா. சோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வார்த்தை வருதுன்னா அவன் அநேக தழும்புகளால் அடிக்கப்படுவான் அப்படிதான் வார்த்தை வந்திருக்கு. சோ பாருங்க, இன்னைக்கு நாம் தேவனுக்குள்ள அழைக்கப்பட்டாச்சு, பழைய பாவம் சொல்ல சுத்தமா கழுவியாச்சு, இருந்தாலும் விழுந்து போன மாம்சத்துல துர்க்குணம் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா, பழைய மனுஷனுக்கு இன்னும் இடம் கொடுத்துட்டு இருந்தோம்னா, கொடுத்துட்டு இருந்து நீங்க போய் அப்பத்துல கை வச்சீங்கன்னா, நமக்கு மிக முக்கியமான எச்சரிப்பு, நமக்கு என்ன கொடுக்கப்படுமாமா, அநேக தழும்புகள் வருமா. பாவத்திலிருந்து குணமாகுதல் இயேசுடைய தழும்பு, ஆனா குணமாகாம அப்படியே இழுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு தழும்பு வரும். தழும்பு பைபிள் எதை குறிக்குது? தழும்பு குறிக்குது சில ஒழுக்க ரீதியான அனுபவங்கள், சில ஒழுக்க ரீதியான அனுபவங்கள் குறிக்கும். சோ அந்த அனுபவங்கள் தேவன் நமக்கு கொடுப்பா தனிப்பட்ட வாழ்க்கை. சோ இன்னும் நீங்க அந்த பழைய துர்க்குணத்திலிருந்து விடுபடாம இருக்கீங்க, இன்னும் நீங்களுக்கு அந்த பழைய துர்க்குணத்தை புளித்தமாவ புறம்பே தள்ளாம இருக்கீங்க சொல்லி சில ஒழுக்க ரீதியான அனுபவங்களை தேவன் என்ன பண்ணுவாராமா, கொடுத்து அதுக்கப்புறம் அங்க சரி செய்வார். சுதா கத்திரையே சொல்லிட்டார், அநேக தழும்புகளால் அவர் அடிக்கப்படுவார். சன்மான சகோதர சகோதரி, இப்படி இருக்கும் போது நிச்சயமாக அப்பத்துல பங்கு பெறுவதற்கு முன்பாக நாம் அனைவரும் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நம்மட்டுக்கூடிய இந்த புளித்தமோ பழைய துர்க்குணங்கள் பழைய பாவங்களை தூக்கி எறிய வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி செய்யலாம், என்ன மாதிரி எப்படி இந்த பாவங்களையும் பழைய துர்க்குணங்களையும் எப்படி நாம தள்ளி போடலாம், சித குறிச்சு அப்போ சொன்னாங்க பவுல் அங்க நமக்கு அருமையா சொல்றார். வசனம் வாசிக்கலாம் எங்கன்னா, ரெண்டு குருந்தியர் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்.
இப்படிப்பட்ட வாசுத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம்.
பாருங்க, அப்போ எல்லா அசுசியும் நீங்க என்ன பண்ணுங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆனா எதுல இருக்க சுத்தி எதுல இருக்கக்கூடிய அசுசி பாத்தீங்கன்னா, மாம்சத்திலும் ஆவியா, எஸ் மாம்சத்திலும் ஆவி. சின்ன ஆவி பாத்தீங்கன்னா மைண்ட். சோ மைண்ட்ல இருக்கக்கூடிய சகல துர்குணங்கள் சகல இச்சைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சுத்திகரிங்க. அதே போல மாம்சம். சோ மாம்சம் சொல்லும் போது பாருங்க, அன்பான சகோதர சகோதரில சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிப்புறமா பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா எங்க இருக்கு பாவங்கள், எங்க ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனம். சில பேர் பாத்தீங்கன்னா வெளிப்புறமா பாவம் பண்ணுவாங்க, ஆனா உள்ளே என்ன இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். சோ ரெண்டு பக்கமே என்ன பண்ணுவோம், சுத்திகரிக்க பண்ணோம், வெளிப்புறம் மாத்திரம் சுத்திகரிச்சுட்டு உள்ள சுத்திகரிக்காம விட்டோம்னா யாரு மாறிங்க, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லற மாதிரி. சோ ரெண்டு பக்கம் சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, என்ன வழி தெரியுமா, என்ன வழி சொல்லிட்டு நான் ஒரு பழைய ஒரு லெட்டர்ல நமக்கு சொல்றோம், என்னன்னா என்ன பதில் சொல்லி பிரதர் ரசல் பிரதர் அருமையா ஒரு பதில் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காருன்னா, பாவத்திலிருந்து பழைய துர்க்குணத்திலிருந்து சுத்தி கிடைக்கிறது ஒரே வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமயத்துல பிரதருக்கு ஒரு ஒரு பிரதர் லெட்டர் எழுதிருக்கார். என்ன எழுதிருக்காருன்னா, என் பேர் டேவிட், நான் இந்த மாதிரி ஒரு காலத்துல ரொம்ப குடிகாரனா இருந்தேன், எனக்கு டபோ புகைப்பிடிக்கூடிய பழக்கம் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப மோசமானவனா இருந்தேன். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, நான் என்ன சொன்னேன்னா, உன் வேலையை பார்த்து சொன்னேன், மைண்ட் யுவர் பிசினஸ் சொன்னேன். அது மாத்திரம் நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்க, நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க, ட்ராக்ஸ் கொடுத்தாங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் நிறைய புக் கொடுத்தாங்க. நானும் படிச்சேன், ஒண்ணும் கூட எனக்கு பயன்படவே இல்லை. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு சமயத்துல என்ன பண்ணா, நீங்க வெளியிட்ட ஒரு புக், மில்லேனியல் டான், ஆயிரம் ஆண்டு விடியல், அந்த நான் புக்கை படிச்சேன். படிக்கும் போது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி வந்து, உணர்வு வந்து என்ன பண்ணா, சகல பாவத்தையும் நான் தூக்கி போட்டேன். எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது, பழக்கமே கிடையாது, எல்லா பழக்கத்தையும் தூக்கி போட்டேன். இப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, பிரதர் எப்படி நானு எவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணியும் நிறைய புக் படிச்சும் அப்ப குணமாகாதவன் இந்த மில்லேனியம் டான் புக் படிச்ச போது மாத்திரம் எப்படி நான் குணமாயிட்டேன், என்ன காரணம் பிரதர் அப்படி கேட்டார். அப்ப ரசல் பிரதர் அவரு ரிப்ளை கொடுக்கிறார், என்ன கொடுத்தாருன்னா, பிரதர் அந்த புக்களை குணமாக்கல, மாறாக அந்த புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அடிப்படையா வச்சு அந்த புக் எழுதப்பட்டிருக்கு. அப்ப உங்களை கண்டிப்பா அந்த பாவத்திலிருந்து குணமாகலாம், நிச்சயமா இதுதான் குணமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு குணமா இருக்கணும். பிரதர் இப்ப தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கா, கையில ஒரு கொடரை கொடுத்திருக்கார், வார்த்தையினும் கொடரை கொடுத்திருக்கார். நீங்க என்ன பண்ணுமாமா, உங்களுடைய பழைய மரத்தை என்ன பண்ணுங்க, வெட்டி தூக்கி போடும். வெட்டி தூக்கி போட வேண்டும் என்றால் நீங்க கையை எடுக்க வேண்டியது
கோடாரி,
வார்த்தை எனக்குரிய கோடாரி. இதே விஷயம் தான் மன சகோதர சகோதரர் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. நாம் கூட தேவனுடைய வார்த்தைகளையும் அதிக அதிகமா தியானிக்கும் போது எடுக்கும் போது மாத்திரமே நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும்னா நாங்க தூக்கி எறிய முடியும். மாறாக தேவனுடைய வேலையில ஈடுபடாம தேவனுடைய வார்த்தையை அதிக அதிகமா படிக்காம விட்டோம்னா நமக்குள்ள பழைய மனுஷனுடைய ஆவி அதிகமா என்ன பண்ணினா குடி போகுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபாலோ அப் கிளாஸ்ல அருமையா ஒரு விளக்கம் தருவார். என்ன தருவார்னா ஒரு டம்ளர் இல்ல, டம்ளர்ல ஃபுல்லா ஃபுல் டம்ளர் தண்ணி இருக்கு. இப்ப பாதி டம்ளர் கீழே ஊத்திரும். இப்ப பாத்தீங்கன்னா பாதி டம்ளர் தண்ணி இருக்கு, மிச்ச பாதினா இருக்குங்க காற்று இருக்கு. ஆனா இந்த காற்று வந்து நம்ம வச்சோமா, நாம தான் காற்றை புடிச்சு போய் உள்ள வச்சோமா, என்னாச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு தண்ணி. எப்ப வெளிய போச்சோ ஆட்டோமேட்டிக்கா சொல்லாம காத்து வந்துச்சு. அதே போல நமக்குள்ள பரிசுத்தாவி ஃபுல்லா இருக்க, தேவனுடைய பரிசுத்தாவி இருக்க வேண்டும். எப்படின்னா தேவனுடைய வார்த்தைனா தேவனுடைய வார்த்தையில இருக்கு பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், முழுமையா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே படிக்கணும். ஆனா படிக்காம அறகுறையா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஆவி உள்ள வந்துடும். என்ன ஆவி தெரியுமா? உலகத்தின் ஆய் வந்து அது தப்பான வழிகளுக்குள்ளாக கொண்டு போயிருந்தால இந்த அப்பத்துல பங்கு பெறுவது முன்பாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தேவனுடைய வார்த்தையினால் நாம் சுத்திகரிச்சு கொண்டு பழைய புளித்தமாக புறமே தள்ளி அந்த அப்பத்துல கை வைக்கணும். ஏன்னா நமக்காக கிறிஸ்து பஸ்காவாக கிறிஸ்து நமக்காக நம்முடைய வாழ்க்கைய மூன்றாவது வருஷம் என்ன பண்ணிக்காருனா தியாகம் பண்ணிட்டான். நாம் படுற ஒவ்வொரு வேதனையும், படுற ஒவ்வொரு கஷ்டமும், படுற ஒவ்வொரு பாவமுமே யார் ருசி பார்த்தார்னா இயேசு ருசி பார்த்தார். இயேசு ருசி பார்த்தார் நமக்காக. பதிலுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரே வழி, பழைய புளித்தமா என்ன பண்ணும், புறம்பே தள்ளி போட்டு கிறிஸ்துவ நமக்காக பலியிடப்பட்டிருக்கார் அந்த அப்பத்துல நம்ம கை வைக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து கிருபை செய்வாராக. ஆமென்.